ஸ்ரீ மகாபக்த விஜயம் துளசிதாசர் சரித்திரம் 8வது அத்தியாயம். துளசிதாசருக்கு ஸ்ரீராமர் தரிசனம் அளித்தல். கேளுங்கள் சித்தர்களே, பிரம்மபட்டத்துக்கு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் மறைந்த பின் துளசிதாசர் ஆனந்த வாரியில் மூழ்கினவராய் தன்னிருப்பிடம் சேர்ந்து, எப்போது சூரியோதயமாகும், பகவான் எப்போது பிரசன்னமாவார், யாருக்கு இணையன மதிப்பேன், பகவானை பார்க்க முற்பிறப்பில் என்ன தவம் செய்தேன், எப்புண்ணியம் செய்தேன், உண்மையாய் நமக்கு பராத்பரனுடைய தரிசனம் கிடைக்குமா, கருணையுடன் கடவுள் நம்முன் பிரசன்னம் ஆவாரா, நாட்டை விட்டு காட்டில் சென்று சரிபோல் அநேக வருஷம் தவம் செய்யும் தபோதனர்களுக்கும் தரிசனம் தரா பகவான் யாதொரு நற்கிரியையும் செய்ய கொடியேனாகிய அடியேன் முன் வருவாரா, ஆண்டவனை காணும்படியாக செய்யும் ஆஞ்சநேயருக்கு என்ன கைமாறு செய்வேன், அனுமாரை அறிவித்த பூதத்துக்கு என்ன உபகாரம் செய்யப் போகிறேன், அனுமார் உரைத்து போன வாக்கியம் மெய்யாக இருக்குமா, மிகவும் உத்தமராகிய ஆஞ்சநேயர் போய் சொல்வாரா, பிரம்மருத்ராதியரும் காணுதற்கரிய ஸ்ரீமன் நாராயணர் அனுமார் உரைக்கு உடன்படுவாரா என்கிற பல வார்த்தைகள் ஆடிக்கொண்டே இரவெல்லாம் நிதிரை செய்யாமல் தெருவில் வந்து பார்த்தும் வீட்டினுள் புகுவதுமாயிருந்தார். இவர் இப்படி இருக்க சூரியோதயம் ஆனவுடன் அனுமார் வைகுந்தத்திற்கு எழுந்தருளி விரஜாநதியில் ஸ்நானம் செய்து ஜபதபங்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணருடைய பக்கல் அடைந்து வலம் புரிந்து பணிந்து திவ்ய பாதாம்பயங்களில் தனது இரு நயனங்களை அணிந்து, ஓ சுவாமி, உமக்கு அத்தியந்த பக்தராகிய வால்மீகி அவதாரமான துளசிதாசர் கோரிய ஸ்ரீராமாவதாரத்துடன் இன்றைய தினம் பிரசன்னமாய் அவரை ரட்சிக்காமல் போனால் உமது பக்தன் உயிர் தரியான், இது நிச்சயம், உமக்கில்லா அக்கறை எனக்கேனோ என்று பல பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கினார். அதற்கு ஸ்ரீமன் நாராயணர் புன்னகை காட்டி, ஓ அஞ்சனையா, பக்தன் பதைக்க எட்டி உதைக்க உனக்கு மனமும் வந்ததோ, வெகுநாளாக தவம் செய்தும் உனக்குள்ள முரட்டு குணம் இன்னும் நீங்காமதிருக்கின்றது என்கிற பல பரியாச வார்த்தைகள் ஆட அனுமார் வெட்கி, ஓ சுவாமி, அடியேன் செய்த குற்றத்தை பொறுத்து மகானுபாவராகிய துளசிதாசருக்கு உம்முடைய திவ்ய தரிசனம் தாரும், அதற்காக சீக்கிரம் வாரும் என் ஐயனே என்று வணங்க பகவான் பின்னும் நகைத்து லட்சுமியை நோக்கி, ஓ மாதரசே, இந்த அனுமார் யாதொரு குற்றமும் செய்யாத துளசிதாசரை உதைத்த காரணம் உனக்கு தெரியுமா? அது என்னவென்றால், துளசிதாசர் முற்பிறப்பில் வால்மீகி ராமாயணத்தை 24,000 ஸ்லோகத்தில் முடித்திருந்தார். அதை இந்த அனுமார் இரட்டித்து பாடி வால்மீகி ராமாயணத்தை யாரும் பார்க்காமல் செய்தார். அதை அறிந்த வால்மீகர் என்னிடம் முறையிட்டார். நானும் இந்த அனுமாரை அழைத்து நீர் பாடிய ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை ஓதும் கேட்போம் என்றேன். இவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டே வந்தார். அதற்கு நான் நகைத்தேன். இவர், ஏன் சுவாமி நகைக்கிறீர் என்று பலதரம் கேட்டார். நான், உம்மை நீரே புகழ்ந்து கொள்வது நியாயமோ என்று கேட்டேன். அதற்கு இவர் நாணமுற்று, இவர் பாடிய ராமாயணத்தை சமுத்திரத்தில் எரிந்துவிட்டு இவ்வால்மீகன் ஓர்காலத்தில் எனக்கு மாணாக்கன் ஆக வேண்டும் என உண்ணினார். அப்படியே இப்போது நேரிட்டது. துளசிதாசரை பலவிதங்களாக சோதித்து மிகவும் வேதித்து தன் கோபம் நீங்க உதைத்து தன் பகையை தீர்த்து கொண்டார். இது நியாயமா என்று குலுங்க கலகலவென்று நகைத்தருளினார். கூடவே லட்சுமி கலீல் என்று நகைத்தார். அப்போது சபையில் உள்ள தேவரிஷிகள் யாவரும் பெருநகை புரிந்தார்கள். அதற்கு அனுமார் மிகவும் லஜ்ஜையடைந்து பகவானை பணிந்து, ஓ என் ஆண்டவரே, தேவரீரே என்னை பரிகாசம் செய்து மந்தகாசம் செய்தால் மற்ற யார்தான் ஏளிதம் செய்ய மாட்டார்கள், ஆயினும் குற்றமில்லை, தேவரீர் இத்தினம் துளசிதாசமுன் பிரசன்னமாய் ரட்சித்து அருள் வேண்டும் என்று தொழுதார். பரந்தாமன், எனக்கில்லா அக்கறை உமக்கு ஏன், நீர் உமதிருப்பிடம் போம், எனக்கு இஷ்டமான போது என் பக்தனுக்கு தரிசனம் தருகிறேன் என்று கூறினார். அனுமார், அடியேன் இன்றைக்கு உனக்கு பகவான் தரிசனம் தருவார் என துளசிதாசரிடத்தில் சொல்லிவிட்டேன், ஆதலால் என் வசனம் பொய்யாகாமல் அகத்தியம் இன்று தரிசனம் தர வேண்டும் சுவாமி என்று பணிய, பகவான், என் அபிப்பிராயம் தெரிந்து கொள்ளாமல் நீர் எப்படி வாக்குத்தம் செய்தீர் என்று திருவாய் மலர்ந்தருளி பின்னும் சொல்லுவார். ஓ அஞ்சனைத்தனையா, அந்த துளசிதாசன் மிகவும் காமகுணம் உடையவன், அன்றி கொடிய செய்கை உள்ளவன், ஆதலால் இன்னும் 12 தவம் செய்தால் ஒழிய என்னுடைய தரிசனம் தரமாட்டேன், போ போ என்று உரைத்தார். அது கேட்ட லட்சுமி அனுமாரை நோக்கி, ஓ என் அரும்புதல்வனே, சிரஞ்சீவிகளில் முதல்வனே, உன் எண்ணப்படியே இன்று பரமபக்தனாகிய துளசிதாசனுக்கு எங்கள் தரிசனம் தருகிறோம், இனி உன் இருப்பிடத்துக்கு போ என்று அறிய அனுமார் பகவானுக்கும் பார்கவிக்கும் வந்தனம் புரிந்து தன் இருப்பிடம் போய்ச் சேர்ந்தார். பின்பு பகவானை லட்சுமி நோக்கி, சுவாமி, 12 நம்மை நோக்கி தவம் செய்யும் துளசிதாசர் முன் இன்று அகத்தியம் பிரசன்னமாக வேண்டும் என்று வணங்கி சீதை உருவெடுத்து நின்றார். அப்போது பக்தவத்சலனாகிய பகவான் கபட ஞாபகத்தோடு ஸ்ரீராம லட்சுமண பரத சத்ருக்னரின் வடிவெடுத்து கருடனை விழித்து அதன் மேல் கூண்டு கொண்டு துளசிதாசர் இருக்கும் வீதியில் யாருக்கும் புதப்படாமல் வந்தார். இதற்கு முன்பே பகவானை தரிசிக்க அவாக்கொண்டு வீதியில் வந்து நிற்கும் துளசிதாசர், இன்று அகத்தியம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், அந்த பராத்பரனுடைய அழகு சுந்தரமும் கோதண்ட ஹஸ்தமும் பச்சை மேனியும் கமலக்கண்களும் கமலபாதமும் பார்க்கும்படியான பாக்கியமேதோ என்று ஸ்ரீராமாவதாரத்தை வர்ணிக்கத் தொடங்கினார். எப்படி என்றால், ஓ தேவர்க்கு முதல்வா, தசரதன் புதல்வா, கோதண்டக்கையா, கோதிதாமையா, வசிஷ்ட விஸ்வாசா, விஸ்வாமித்ர நேஷா, தாடகையை அழித்தவா, அகதிகையை அழித்தவா, ஜனகர் கண்ணாளா, சீதை மணவாளா, பரசுராம பங்கா, பசியமாவங்கா, தந்தை மொழிக்கு உகந்தவா, தாயுரைக்கு மகிழ்ந்தவா, முகுடம் புனைய மறுத்தவா, மாவுரி தரிக்க பொறுத்தவா, கோசலை உருக நைந்தவா, காந்தை உருக நொந்தவா, லக்ஷ்மணனோடு நடந்தவா, நல்ல அயோத்தியை கடந்தவா, நடந்தறியாத நாரணா, நற்குகன் போற்றும் பூரணா, விதி துணை என்று விண்டவா, நதிகடந்து இன்பம் கொண்டவா, பாதம் பணியும் முன்னவா, பட்டணம் போவெனச் சொன்னவா, ஆத்திரி போற்ற மகிழ்ந்தவா, அகஸ்திய தம்மை புகழ்ந்தவா, காக்கையின் கண்ணை கழித்தவா, கவந்தன் உயிரை அழித்தவா, கன்னியிச்சிக்க பழித்தவா, கரதூஷணமை ஒழித்தவா, மாரீசந்தனை கொன்றவா, வஞ்சிக்கா அயர்ந்து நின்றவா, ஜடாயுவைக் கண்டு மூச்செறிந்தவா, ஜடாயுவால் சகலமும் அறிந்தவா, சபரியின் எச்சிலை தின்றவா, சந்தோஷ மொழிகளை புகன்றவா, அனுமான் மேற்களை கூர்ந்தவா, அரிய கிஷ்கிந்தையில் சேர்ந்தவா, மரங்கள் ஏழையும் துளைத்தவா, வாலி விழுந்து ஏத்த இழைத்தவா, அனுமான் தனக்கு உரை விரித்தவா, அவனால் இலங்கையை எரித்தவா, விபீஷணன் தனக்கருள் செய்தவா, மேலாம் அருண்மழை பெய்தவா, அசுரர் மேல் அம்புகள் எய்தவா, அவுணர் சிரங்களை கொய்தவா, கும்பகர்ணனை கொன்றவா, கொடியமா பலங்களை வென்றவா, அறிவையை கண்டவா, ஆனந்தங் கொண்டவா, அயோத்தியை ஆண்டவா, அரணோன்பு பூண்டவா என்று ஸ்ரீராமாவதாரத்தை வர்ணித்துக் கொண்டே வீதியில் வருகிறவர் போகிறவர்கள் யாரையும் பார்க்காமல் பகவானுடைய வரவையே நோக்கிக் கொண்டு புலகாங்கத்துடன் அஞ்சலி ஹஸ்தராய் ஜெயராம் சீதாராம் ஜெய ஜெயராம் என தியானம் செய்து கொண்டே இருந்தார். அப்போது பகவான் துளசிதாசருடைய பக்திக்கு இரக்கமுற்றும் அவரை சோதிக்க வேண்டியும் அவர் அருகில் வரும்போது ஸ்ரீராம ரூபத்தை மறைத்து கோணல் பாகையும் நீண்ட அங்கியும் நீண்ட தாடியும் கற்களின் தாவடங்களும் உள்ள துலுக்க ரூபமானார். உடனே பரத சத்ருக்ன லட்சுமணரும் அப்படியே ஆய்விட்டார்கள். கருடனும் அசுமாய்விட்டது. லட்சுமியோ ராமாவதாரத்தை வர்ணித்துக் கொண்டே நிற்கும் துளசிதாசனுக்கு இரக்கமுற்று இப்பரம பாகவதனுக்கு என்ன வரமளிக்கலாம் என்று யோசனையோடும் கூடியிருந்தார். இப்படி சற்று நேரம் துளசிதாசமுன் பகவான் நின்று லட்சுமியை நோக்கி, ஓ மாதரசே, இந்த துளசிதாசனுடைய மடமையை அறிந்து கொண்டாயா? என்னை பார்க்காவிட்டாலும் உன்னை பார்க்கவாவது அருகில் இவன் வராமற் போனான், இனி இவன் முன் நிற்கவே கூடாது என்று உரைத்து அந்தர்தானமானார். துளசிதாசர் தன் முன் வந்து நின்றவர்கள் யாரோ துலுக்கரென தீர்மானித்து பராமுகமாயிருந்து பகவான் மாயை அறியாமல் பகவான் வருவார் வருவார் என்று ஒரு ஜாமம் ராத்திரி மட்டும் காத்திருந்து, ஓஹோ, அனுமார் வாக்கியப்படி ஸ்ரீமன் நாராயணர் வராமல் இருக்கும் காரணம் ஏதோ என்று சரையதன பாராயண சபையை மேவி அனுமாராகிய விருத்த பிராமணருடைய பாதங்களில் வீழ்ந்து பலதரம் தாழ்ந்து முறையோவென்று ஓலமிட்டு அழத் தொடங்கினார். அவ்வழுகுரல் ஓசையை கேட்ட சகலரும் அச்சமுற்றவர்களாய் இது என்ன விபரீதம் என்று பாராயணத்தை விட்டு விருத்த பிராமணரை நோக்கி இதுவென்ன கூக்குரல் என்று ஓசையாய் பேசத் தொடங்கினார்கள். துளசிதாசருடைய மகிமையை பலருக்கும் புலப்படக் காட்ட எண்ணம் கொண்ட அனுமார், அப்பா துளசிதாசா, பகவானை இன்று தரிசனம் செய்யவில்லையா என்று கேட்க, துளசிதாசர் காலையிலிருந்து மாலை பர்யந்தம் காத்திருந்தும் கர்த்தன் வரவில்லையே என்று சொல்ல, அனுமார், ஓவோ மோசம் போனையே, அஸ்வத்தின் மீதில் ஊர்ந்து சீதா சமேதராக துலுக்க வேஷமாய் வந்து உன்முன் சற்று நின்று மறைந்தவர் பகவானே அல்லவோ என்று கூற, ஹரிதாசர், ஓ சுவாமி, எனக்கு எப்படி தெரியும், சுயரூபத்துடன் தரிசனம் தர பிறந்தாமனுக்கு பயமோ, இப்படி மாறுவேஷமாய் வந்து மோசம் செய்து போகலாமோ, பகவான் என் எதிரில் வந்தும் தரிசனம் தந்தும் பார்க்காத பாவி ஆனேனே, மோசம் போனேனே, ஓ தெய்வமே, இதற்கு நான் என்ன செய்யட்டும் என்று ஓலமிட்டு அழத் தொடங்கினார். அப்போது அனுமார், ஓ தொண்டராகிய துளசிதாசரே, நாளைய தினம் உமது மனையாள் கட்டிய மடத்துக்கு நானே பகவானை அழைத்துக் கொண்டு வருகிறேன், பயப்பட வேண்டாம் என்று அறிய ஹரிபக்தர், இது உண்மையான வார்த்தையா என்று கேட்டார். கேட்டு வணங்க ஆஞ்சநேயர், ஓ ஹரிதாசரே, உம்மை போன்ற பக்தர் உலகில் யாருமில்லை, நாளைக்கு அகத்தியம் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும், இது சத்தியம் என்று அறிந்து சகலருக்கும் தன் சுயரூபத்தை காட்டி மாயமாக மறைந்தருளினார். அவ்வாச்சரிய வசனங்களை கேட்ட சகலரும் துளசீதாசருடைய திருவடிகளில் சிரசாஷ்டாங்கமாக பணிந்து தங்களுடைய நயனங்களை அணிந்து, நீர் மிகவும் தன்யர், சொல்வதற்கரிய கண்யர் என பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டே மமதாதேவியின் மடத்தில் பிரவேசித்து அனுமார் அடைந்து போன அற்புத வசனத்தை மமதாதேவிக்கும் காசியில் உள்ள ராஜன் முதலானவர்களுக்கும் தெரிவித்தார்கள். அது கேட்ட ராஜன் முதலானவர்களும், மமதாதேவி மடத்தில் பகவான் வந்து துளசீதாசருக்கு தரிசனம் தருகிறாராம், நமக்கும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்று காசி பட்டணம் முழுவதும் அலங்கரித்து வாழைகள் நட்டு மலர்பந்தல் போட்டு வீதிகளில் தோரணங்கள் கட்டி சூரியோதயமானவுடன் துளசீதாசரையும் மமதாதேவியையும் தண்டிகையின் மேல் ஏற்றி கங்கைக்கு கொண்டு போய் ஸ்நானம் செய்வித்து நல்ல வஸ்திராபரணங்கள் அணிந்து சுகந்த பரிமளாதிகளை பூசி யானையின் மேல் ஏற்றி ஊர்கோலம் செய்வித்து, இவரே நாராயணர், இவரே வேத பாராயணர், இவரே ஸ்ரீதேவி, இவளே பூதேவி என்று ஸ்தோத்திரம் செய்து மேளதாளங்கள் தாம் தாம் என முழங்கவும், தேவதாசிகள் நாட்டியமாடவும், சோபனம் பாடவும், மங்களார்த்திகள் எடுக்கவும், கைதாக கொடுக்கவும், தூபதீபங்களை காட்டவும், வேணை முதலானவைகளை மீட்டவும், வேதியர் வேதகோஷ்டங்கள் ஓதவும், மடத்துள் பிரவேசித்து பீடங்களில் இருத்தி பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ மகாலட்சுமியையும் கொண்டாடும் பரமபாகவதர்களைப் போலவே கொண்டாடி இவ்வளவு வைபவத்துடன் இங்கிருக்க அனுமார் வைகுந்தத்தில் சென்று ஸ்ரீமன் நாராயணரை வலம் வந்து பணிந்து, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அநாத ரக்ஷகா, இப்படியும் பக்தர்களையும் மோசம் செய்யலாமோ? அடியேன் மீது அருள் கூர்ந்து துளசீதாசருக்கு இந்த க்ஷணம் சேவை தந்து பாதுகாக்க வாரும் சுவாமி என்று ஸ்தோத்திரம் செய்ய கபட நாடகனாகிய கர்த்தன் கோபித்தவர் போல, ஓஹோ, நான் நேற்று அந்த துளசீதாசரிடம் போய் பங்கமடைந்து வந்தது போரும், அது போதாமல் இன்றைக்கு உன்னுடன் வந்து குறைவடைய வேண்டுமோ? பக்குவ அபக்குவம் பார்க்க தேவையில்லையா? இன்னும் 12 வருஷங்கள் சோதித்த பின் வருவேன், சேவை தருவேன், அன்றி என்னுடைய தரிசனம் லேசில் கிடைக்குமோ என்று திருவாய் மலர்ந்தருள ஆஞ்சநேயர் வணங்கி, ஓ சுவாமி, உம்முடைய கட்டளைப்படி உம்முடைய திவ்ய திருநாமங்களை நரவுலகில் பிரசித்தப்படுத்த அவதாரம் செய்து வெகுநாளாய் உமது திவ்ய சேவையை கோரியிருக்கும் துளசீதாசருக்கு சேவை தராமல் பின்னடைந்தால் தேவரிற்கு ஒருவர் சொல்ல வல்லவரும் உண்டோ? ஓ தெய்வமே, என் வாக்கியம் பொய்க்காமல் துளசீதாசரை காப்பாற்ற வாருமையா என்று பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்தார். பகவான் கூடவே கூடாது என்று மறுத்துவிட்டார். அதற்கு மாருதி, துளசீதாசருக்கு இருக்கும் தீவிரத்துக்கும் பகவான் செய்யும் தாமதத்துக்கும் மிகவும் ஆயாசமடைந்து மிகவும் இடைந்து பகவானை நோக்கி, ஓ என் ஆண்டவனே, நீர் இப்படி தாமதம் செய்வீரேல் இவ்வைகுந்தத்தை அடியோடும் பேர்த்தெடுத்துக் கொண்டு போய் காசியில் வைத்து விடுவேன், பிறகு உம்மை கும்பிடுகிறேன் என்று அறிய பகவான் நகைத்து லட்சுமியை நோக்கி, ஓ மாதரசே, இந்த அனுமார் உரைத்த முரட்டு வார்த்தையை கேட்டாயோ? முன்னம் ராவணன் கைலையை அடியோடும் எடுக்க எண்ணம் கொண்டதைப் போலல்லவோ இருக்கின்றது, இப்படி பக்தர்கள் கூசாமல் பேசக்கூடுமா என்று திருவாய் மலர்ந்தருள. அது கேட்ட லட்சுமி பெருநகை புரிந்து பகவான் வதனத்தை நோக்கி, ஓ சுவாமி, இந்த வைகுந்தத்திலும் 10 பங்கு அதிகமான சஞ்சீவி பர்வதத்தை பந்தை போல் ஓர்கரத்தில் தாங்கிக் கொண்டு வந்த என் தனையன் இந்த பரமபதத்தை பேர்த்தெடுத்துக் கொண்டு போதல் ஓர் பெரிதோ? ஆனையை சுமப்பவனுக்கு பூனை பெரிதாயிருக்குமோ என்று நவிழ பகவான், அப்படியே செய்யட்டும், நான் துளசீதாசனிடம் வரமாட்டேன் என்று அறைய, அது கேட்ட அனுமார் வாக்கை காப்பாற்றும் பொருட்டு மன்மதன் அனலாயிருந்து போனான், தசரதன் உயிரிழந்தான், நமக்கும் அப்படியானாலும் ஆகட்டும், உயிர் விருந்து போனாலும் போகட்டும் எனத் துணிவுற்று பகவானை வலம் வந்து வணங்கி, ஓ சுவாமி, வைகுந்தத்தை பேர்த்தெடுத்துக் கொண்டு போகட்டுமா என்று கேட்க பகவான், கைலையை பேர்த்தெடுக்க நினைத்த தசக்ரீவன் பரமசிவனால் பெருவிரலால் ஆயாசமடைந்ததை நன்றாய் யோசித்துப்பார் என்று உரைத்தார். ஹனுமார், பிறர்க்கு இதம் செய்ய நினைத்த அடியேன் உம்மால் இடரடைந்தாலும் உத்தமமே என பணிந்து விஸ்வரூபம் எடுத்து அண்டகோளத்தில் தன் சிரம் தாக்க நிமிர்ந்து வாளை வளர்த்தி பரமபதத்தை பேர்த்தெடுக்க எத்தனைத்த போது அண்ட கடாகங்களும் கிடுகிடன நடுநடுங்க தலைப்பட்டன. சமுத்திரங்களும் அல்லோல கல்லோலங்களாய் தன் எல்லை கடந்தன. அப்போது ஸ்ரீ மகாலட்சுமியும் தேவரிஷிகளும், இது என்ன விபரீத காலம் நேரிட்டது என்று பரந்தாமனி பலபல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்யத் தொடங்கினார்கள். அப்போது பகவான் அனுமாருடைய வைராக்கியத்தை குறித்து வியந்து பயந்தவர் போல் நயந்து, ஓ அனுமானே, என்ன விபரீதம் செய்ய நினைத்தாய்? பிரளயகால ருத்ரன் நீயே யானாய், இனி இந்த வைராக்கியம் வேண்டாம், உன் இஷ்டப்படி துளசீதாசரிடம் போவோம் வா என்று அழைக்க அனுமார், ஓ என் ஆண்டவனே, இக்கணம் இந்த பரமபதத்தை என் வாதினாலும் கைலியை ஊர்கரத்தினாலும் பேர்த்தெடுத்துக் கொண்டு போய் வாரணாசியில் வைத்து பின்பு உமக்கு சதசாஷ்டாங்கமாக வந்தனம் செய்கிறேன் என்று வணங்க, பகவான் இவன் முரணனாதலால் இப்படி செய்தாலும் செய்வான். நம்முடைய ஆசீர்வசனமே இவனுக்கு உறுதுணையாயிருக்கின்றது. பக்தர்களை ஜெயிக்க நம்மால் ஆகாது. ஒருவேளை விபரீதம் நேரிட்டாலும் நேரிடும் என்று அனுமாருக்கு பிரிய வசனங்கள் உரைத்து மனதை கரைத்து விசுரூபத்தை நீக்கச் செய்து கருடகனார் உடனாய் பரத சத்ருக்னர் லக்ஷ்மண சீதா சமேதராக 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், சித்த வித்யாதரர், கருட காந்தர்வர்களும் புடைசூழ மேனகை ஊர்வசி முதலான கன்னிகைகள் மனதை கரைத்து ஆட்டியமாட, தும்புரு நாரதர் முதலானவர்கள் வேணி முதலின வாத்தியங்களை முழக்க, தேவதுந்துபி தாம் தாம் என்று ஒலிக்க, அனுமார் முன்னே நடக்க, பூமாரி ஒழிய, பொன்மாரி சொரிய, துளசிதாசர் இருக்கும் மேடைக்குச் சரியாக ஆகாய மார்க்கத்தில் இருந்து இறங்கும் போது காசி தேசத்து ராஜன் முதலானவர்களும் ஆஹா ஆச்சரியம் ஆச்சரியம் ஆனந்தம் ஆனந்தம், இத்துளசிதாசர் எத்தனை காலங்களாக தவம் செய்தவரோ, முற்பிறப்பில் எந்த முனிவராய் இருந்தவரோ அல்லது இவ்வுலகை ஆட்கொள்ள வந்தவரோ என பற்பல விதங்களாக துதித்து பகவானையும் பற்பல விதங்களாக துதித்து ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார்கள். அப்போது துளசிதாசர் பகவான் வரும் விந்தையை பார்த்து தேகம் வேர்த்து ஆஹா என் ஆண்டவன் இவ்வளவு வைபவத்துடன் வந்து தரிசனம் தர, நான் இழித்த தவம் ஏதோ, எங்கள் பெரியோர் செய்த புண்ணியம் ஏதோ, ஓஹோ எத்திசையிலும் தேவர்கள் நிறைந்து வருகிறார்களே, நான் முன் நீ முன் என்று அநேக ரிஷிகள் அதிதுரிதமாக வருகிறார்களே, இதோ அனுமாரும் வந்துவிட்டாரே, அதோ பகவான் சீதாசமேதனாக பரதசத்ருக்ன லட்சுமணருடன் வருகிறாரே என புலகாங்கமாக மயக்குச்செறிந்து உல்லாசத்தால் திரிந்து அடிக்கடி வந்தனம் புரிந்து மிகவும் பரிந்து சந்தோஷம் விரிந்து மெய் மறந்து மனம் கரைந்து ஆனந்த கண்ணீரால் நனைந்து என்னமாக துதிப்பேன் என நினைந்து ஒன்றும் தோன்றாதவராக தன்னை மறந்து அசைவற்று நின்றிருந்தார். அப்போது பகவான் அங்கு எழுந்தருளி துளசிதாசரை மார்புடன் அணைத்துக் கொண்டு வெகு கஷ்டப்பட்டாயா என விண்டு, ஓ ஒப்பிலாயினப்பனே, உன்னை போன்ற பக்தி வைராக்கியத்தில் சிறந்தவர்கள் இவ்வுலகில் யாரும் இல்லை, உன் பக்திக்கு மிகவும் மெச்சினேன், ஆதலால் சீக்கிரம் உன் திருவாக்கை திறந்து என்ன வரம் வேண்டும் கோரும், ராமாவதாரத்தை பாரும், உனக்குற்ற கவலைகளெல்லாம் தீரும், ஆனந்தம் மீறும், இழிவான குணங்கள் மாறும், பக்தி செய்தது போதும், உடலாதியை தாரை வாரும், மமதாதேவியும் நீரும் மோட்சலோகத்தைச் சேரும், ஏதோ உம்முடைய திருஹஸ்தத்தை தாரும், பூவுடன் கூடிய நாரும் மேன்மை பெறுவது போல் எல்லோரும் உம்மால் என்னை தரிசித்தார்கள் பாரும் என்று பற்பல வார்த்தைகள் ஆடி பாதாதி கேசபரியந்தம் தன் திவ்ய அஸ்தங்களால் தடவின மாத்திரத்தில் துளசிதாசன் ஆனந்த பரவசனாய் பகவானை பலதரம் சூழ்ந்து திவ்ய திருவடிகளில் வீழ்ந்து பலதரம் தாழ்ந்து ஓம் ஹரிஹரி நரஹரி முரஹரி அம்புஜாட்சரி மாதவா யாதவா ராகவா கேசவா வாசுதேவா தேவதேவா ஆதிதேவா மகானுபாவா ராவணமர்தனா காளிங்கனர்தனா ஓ ஜனார்தனா பச்சைவர்ணா கார்வர்ணா கருடவாகனா கோபியர் மோகனா சேஷசயனா கமலநயனா நாராயணா பிரம்மபாராயணா அம்புயகரணா கௌஸ்துவாபரணா ஓ பகவன் ஓ விஷ்ணு ஓ தெய்வ இன்றைக்குத்தான் உனது கருணை வந்ததோ, இத்தனை நாள் என்முன் வர மனம் நொந்ததோ, அனுமார் பலவந்தத்தால் வந்தீரோ அல்லது நீரே சேவை தந்தீரோ, ஆஞ்சநேயர் மொழிக்கு உட்பட்டீரோ அல்லது நீரே புறப்பட்டீரோ, மாருதிக்கு அபயஹஸ்தம் கொடுத்தீரோ அதனால் ராமாவதாரம் எடுத்தீரோ, நேற்று வந்தும் தரிசனம் தராமல் போன காரணம் ஏதோ, யான் செய்த தீதோ என்று பற்பல வார்த்தைகள் ஆடி அன்பு மேலீட்டால் பின்னும் ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார்.
அத்வைதானந்த மாதவ ஆதியும் மிலாதவ சுத்த அறிவருள்யாதவ தோற்றம் ஒடுக்கம் இலாதவ பக்தி சற்று மிலா பாவி என் பார்தனில் என் தவம் செய்தனன் எத்தினம் சீதா சமேதனாய் இன்புடன் வந்து நீயாளவே சத்திய தேவரீடேற வேத சரதனார் குறை தீரவே புத்திரனாகிய மாயனே புண்ணியர் ஏத்திடும் தூயனே புத்தி சற்றில்லாத பாவி என் பூமியில் என் தபம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதன இன்புடன் வந்த நெய்யாளவே தத்துவ கௌசிகன் வக்கினால் தாடகை தன்னை அழித்தவார் வித்தக கௌதமன் மேதிய சாபம் தவிர்த்தவா சுத்த ஜனகனை பார்த்தவா தொல்பவத்தின் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனா இன்புடன் வந்த நெய்யாளவே வத்தியன் செய்வில் மனத்தில் முறித்தவ வைதேகியை மனம் செய்தவ மத்த பரசிராமன் தனும் மத்தம் அழித்த நல் கொற்றவ சித்த ஜன்மாலிருந்திடும் தீயம் என்ன மாதவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே உத்தர வீந்தன கைகையினோர் மொழியான் மனம் சேர்ந்தவ மித்திர நாங்குகன் தன் பால் மேவி வரம் பல இந்தவ அத்திரி மேலருள் கூர்ந்தவ ஆதியில் என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே சித்திரகூடத்தில் நின்றவ தீய அறக்கரை கொன்றவ சித்திர மான்மின்னே சென்றவ சீதை எங்கே தம்பி என்றவ குத்திர பாலியை வென்றவ கோழையேன் என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே கைத்தல மீந்து சுக்ரீவனே காசினிகா வென்ற காரணா அத்திசூழிலங்கைக்கேகன ஆஞ்சநேயர்க்கு அருண அருள் ஆஞ்சநேயருணாரண அருள்நாரண உத்திக்கணை செய்த பூரண உலகில் என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாய் அன்புடன் வந்தனையாளவே புத்தி விபீஷணன் காவன பொன்னிலங்கையாளவென்ற ஆளென்ற சீலனே சித்துள லக்ஷ்மண இந்திரஜித்தினே கொல்லென்ற மூலனே முக்தியை வேண்டிடா பாவியே முற்பவத்தென் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின்புடன் வந்தனையாளவே பக்தியுள்ள கும்பகர்ணனை பாரிமில் வீழ்த்திய நாதனே யுத்தம் செய்மூல பலங்களையோர்கனையால் வென்ற நீதனே குத்திரமேசையும் பாவியேன் குத்தியில் என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே பத்து தலையனை பாரினில் பானத்தால் கொன்ற உதாரனே எத்தவமும் புகழ்த்தாயினை எரியிற்குழியென்ற சூரனே பத்தினி என்ற வீரனே பாவியேன் என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே சத்ருக்கண் பரதந்தனை சபா சென்று மெச்சின நாதனே இத்தலம் மேத்த அயோத்தியாண்ட ரவிகுல வேந்தனே முக்தியளிக்கும் வேதாந்தனே மூடனே என் தவம் செய்தனன் இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே பக்த சமை காக்கும் நேமனே பாப விநாச ஸ்ரீராமனே நித்திய நிர்மல நாமனே நிர்பேதனாய்பரந்தாமனே எத்திசையும் புகழ் வியோமனே என் தவம் செய்தனன் சோமனே இத்தினம் சீதா சமேதனாயின் உடன் வந்தனையாளவே என்று இவ்விதமாக ஸ்தோத்திரம் செய்து உருகும் துளசீதாசருடைய மஸ்தகத்தின் மேல் பகவான் தனதிரு ஹஸ்தங்களை வைத்து பக்தியில் மிகுந்த சித்தத்தினுடைய உத்தமனாகிய எனக்கொத்த பக்தனே உன் பக்தி பிரதாபத்துக்கு உவந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேளும் தருகிறேன் என்று திருவாய் மலர்ந்தருளே பச்சை வர்ணனான அச்சுதனுடைய உச்சித பாதங்களை உச்சிமேல் எந்திக் கொண்டு ஓ என் ஆண்டவனே இவ்வுலகில் உள்ள ஆவிகளுள் பாவியேன் எப்போது உம்மை நினைக்கின்றேனோ அப்போதே என் தாயாகிய சீதாசமேதனாய் வந்து தரிசனம் தர வேண்டும் அன்றி எல்லா ஆனந்தங்களுக்கும் மேலான ஆனந்தம் யாதோ எல்லா பதவிகளிலும் மேலான பதவி யாதோ எதனால் உன் திருவடியை லேசில் அடையலாமோ எச்சாதனத்தால் கொடிய இந்திரிய சேஷ்டைகள் ஒடுங்கிப் போமோ என்ன உபாயத்தால் மனவேஷ்டைகள் அடங்கிப் போமோ நாரதாதி ரிஷீஸ்வரர்களெல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையை அடியனுக்கு அனுகிரகம் செய்யும் சுவாமி என்று துளசிதாசர் வணங்கும்போது பகவான் துளசிதாசரை கருணையுடன் பார்த்து மார்புடன் சேர்த்து ஓ பரமபாகவதனே ஓதுதற்கரிய வேத ரகசியங்களை நீ தவிர இப்பூலகத்தில் அறிந்த மாதவர் உண்டா ஓ ஞான போதனே பற்றில்லா அவதூதனே ஸ்ரத்தையில் சிறந்த பாரத்வாஜருக்கு பரத்வத்தை வசிஷ்ட சம்ஹீதையில் விரித்துரைத்த வால்மீகி ரிஷியல்லவா நீ என்று ஞான திருஷ்டியை கொடுத்த மாத்திரத்தில் துளசிதாசருக்கு பூர்வஜானம் பிறந்து முற்பிறப்பில் தான் வால்மீகர் என்றறிந்து ஓஹோ நாம் இவ்வுலகில் உள்ள மாந்தர்கட்கு பக்தியும் ஜீவன் முக்தியும் போதிக்க அவதரித்து பூர்வஜானம் மறந்து உலகிலுள்ள மானிடர்களும் செய்யா கொடும்பாபமாகிய காமாந்தகார குகைக்கு உட்பட்டு ஞான நிலை கெட்டு உலகம் தூஷிக்க உடம்பெடுத்தேனே என்று பலவாறாக உண்ணி பகவானை சூழ்ந்திருக்கும் நாரதாதி ரிஷீஸ்வரர்களை பார்த்து நாணமடைந்து பகவான்
முன் நிற்பதற்கு இடைந்து ஸ்ரீமன் நாராயணனை வலம் வந்து பணிந்து, ஓ கர்த்தனே, தங்களுடைய பரிபூர்ண கடாட்சம் பெற்ற அடியேன் கொடியேனாய் காமவலையில் சிக்கி அசங்கிதமான விஷயானந்தத்தில் சொக்கி பிரம்மஜானத்தை மறந்து நின் நாமபஜனையை துறந்து உபாதி வைராக்கியம் இறந்து துர்க்குணங்கள் நிறைந்து மாயா திரையில் மறைந்து சொல்லுதற்கரிய துன்பத்தால் குறைந்து பாமரனான காரணம் என்னமோ தெரியச் சொல்லும் சுவாமி என்று இறந்து கூறும் ஹரிதாசனை பகவான் ஆதரணை செய்து, ஓ பரமபாகவத சிகாமணி, பரபிரம்ம ஜானி, நான் திரேதாயுகத்தில் ராமாவதாரம் எடுத்து பூர்வஜானம் மறந்து மிகவும் அயர்ந்து வசிஷ்டரால் தெளிந்து சகலதோஷங்களும் இறந்து சங்கல்ப விகல்பங்களை துறந்து அநேக நாள் அரசு புரிந்து நாட்டில் தர்மத்தையும் காட்டில் தவத்தையும் நிலைநிறுத்தி யதாஸ்தானம் அடைந்தேன். ஆதலால் மாயா சம்பந்தமான ஜென்மம் எடுப்பவர்க்கு எல்லாம் துக்கமே பலிதமாகும். நீரும் மாயின் சாமர்த்தியத்தாலேயே விஷயபோகத்தை இச்சித்து வெகு அவஸ்தைக்கு உள்ளானீர். காமத்தை வென்றவர்கள் திரிலோகத்திலும் இல்லை. நீர் இதை பாராட்டி சஞ்சலப்பட வேண்டாம். ஏனெனில் இதோ நிற்கும் நரதருடைய சரிதியை கேட்பீரே வெகு ஆச்சரியப்படுவீர். அது ஏனென்றால், முதல் யுகத்தில் இந்த யாழ்வல்லோன் உபாதியினால் சுரநாட்டை விட்டு காட்டை அடைந்து 14 திவ்ய வருஷங்கள் தவம் செய்து காமாதிகளை வென்றோம் என கிஞ்சித்து கர்வமடைந்து சொர்க்கலோகத்தில் சென்று தவமே மேலானதென புகன்று சத்தியலோகம் போய் சத்ருமுகனை நோக்கி, நாட்டில் இருப்பதிலும் காட்டில் இருப்பதே உத்தமம் என்று அறிந்து கைலையில் சென்று பரமசிவனை பணிந்து காமதகனம் செய்பவர்க்கு காடே திவ்யஸ்தானம் என நவின்று வைகுந்தம் அடைந்து என்னை பலவிதங்களாக துதித்து ஆனந்த மேலிட்டால் குதித்து, ஓ மாயாவிலாசா, வைகுண்டவாசா, உம்முடைய மாயை தவத்தில் இருப்போரே என்ன செய்யும் என புகழ, நான் சுசுப்தியில் இருக்கும் சுகம் கனவு, கனவில் இருப்போர்க்கு எப்படி வரும் என்று கேட்க, இவர் எப்பொழுதும் நனவில் சுசுப்தி நிலையில் இருப்போர் ஜாக்கிர சொப்ன சேஷ்டைகளால் வேஷ்டடைய மாட்டார்கள் என்று சொல்ல, நான் ஜாக்கிரத் சுசுப்தி நிலையை எப்போதும் மேவி இருத்தல் அறிதல்லவா என்று சொல்ல, இவர் சகஜஞானம் உள்ளோர் சந்ததமும் சமாதி நிஷ்டையிலேயே இருப்பார்கள் என்று உரைத்தார். நான் இவரை பரிசோதிக்கும் பொருட்டு, ஓ நாரத மகரிஷியே, உம்மை போன்ற திவ்யஞானிகள் இவ்வுலகத்தில் உண்டோ? உம்மை காமதனம் செய்த கரைமடற்று அண்ணல் என்றே உரைக்க வேண்டும் என துதிக்க, இவர் அகமடைந்து அடியேன் காட்டிற்கு போய் தவம் செய்து நாள் கழிக்கிறேன் என்று வணங்கி கானகத்தையின் அடிச் சென்றார். அப்போது நான், இவர் போகும் மார்க்கத்தில் மாயையால் ஒரு பட்டணம் உண்டாக்கி அந்நகர் இறைவனுக்கு ஓர் அழகுள்ள கன்னி இருக்கவும் அப்பெண்ணுக்கு சுயம்வரம் நடக்கவும் 56 தேசத்தரசர்களும் அங்கு வந்திருக்கவும் அந்நங்கையின் தாதி ஜோதிஷம் பார்த்து எந்த மன்னனுக்கு என் புத்திரி மாலையிடுவாள் என கேட்க, எதிர்பார்த்து தவம் செய்ய போகும் இவரை மறித்து பலவந்தமாய் அழைத்துக் கொண்டு போய் தன் புதல்வியை அழைத்து இவர் எதிரில் நிறுத்தி, ஓ மகானுபாவா, இந்த பெண் எத்தேசத்து எந்தலை மாலையிடுவாள் என கேட்கவும், இந்த நாரதர் கும்பிடப் போனதைவும் குறுக்கே வந்தது போல் கழித்து அச்சுந்தரியை உற்று பார்த்து பரிவு கொண்டு பிரமித்து ஸ்தம்பித்து மனம் உருகி அன்பு பெருகி இவள் நரலோக பெண் அல்ல என்று உன்னி தான் மனம் செய்ய நன்னி அரசனை நேசித்து மிகவும் விசுவாசித்து, ஓ மகாராஜனே, இந்த பெண்ணுக்கு உரிய ஆடவன் தேவலோகத்தில் இருந்து இனி ஓர் முகூர்த்தத்துக்குள் வருகின்றான், உங்களுக்கு தரிசனம் தருகின்றான், அவனுக்கே உமது கன்னிகையை கொடுத்து வதவி செய்வீர் என்று அறிந்து அம்மாதை நோக்கி, ஓ பெண்கள் நாயகமே, உனக்கு எவ்வித புருஷன் மேல் இச்சை என்று வினாவ. அதற்கு அவ்வனிதை, ஓ முனிசிரேஷ்டரே, எனக்கு மகாவிஷ்ணுவுக்கு நிகரான புருஷன் மேல் இச்சை என்று வணங்க, இந்த யாழ்வல்லோன் இப்போது வரும் புருஷன் மகாவிஷ்ணுவைப் போலவே இருப்பான் என்று ஓதி அந்நாட்டை கடந்து காட்டை அடைந்து கன்னி என்னும் வன்னிதன் சென்னியை கொளுத்துவதால் காமச்சிந்தையால் நொந்து நாணம் இழந்து, ஓவோ, இத்தருணத்தில் எந்த ரூபத்துடன் சென்றால் நம்மை அம்மாது வாது செய்யாமல் மாலை சுட்டுவாள், பாராட்டுவாள், இன்பத்தை ஊட்டுவாள், கலிமுகத்தை காட்டுவாள்! ஆஹா, அக்காந்தையின் முகவிலாசமே விலாசம், இப்பற்கொத்தவளுடைய நேசமே நேசம், அவளுடைய கூந்தலே கூந்தல், அவளை அணையும் ஏந்தலே ஏந்தல், அவளுடைய ரூபமே ரூபம், அவள் ஆலிங்கன லாபமே லாபம், அவளுடைய வச்சனமே அவளை துதிக்கும் பஜனமே பஜனம், அவளுடைய பார்வையே பார்வை என பற்பல வார்த்தைகளாடி மாறன் செய்யும் கோரத்தால் தவம் செய்யப்போகும் தீரத்தை விட்டு நேரத்துக்கு உட்பட்டு பக்தவசலனாகி என்னை நினைத்து, ஓ பகவானே, இவ்வேளை வந்து உன்னுடைய ரூபத்தை தந்து பாதுகாக்காமற் போனால் காமாக்னியால் எரிந்து போவேன் என்று நீ அறியாயோ? ஓர் கன்னிகையால் நாரதன் மரணமடைந்தான் என்னும் பழி நிலைநிற்கும் எனக் குறியாயோ? உன்னுடைய மாயையை வென்றவர்களும் உண்டோ? நான் சொல்லும் மொழியில் பிசகுண்டோ? சீக்கிரம் வருவாய், உன்னுடைய ரூபத்தை தருவாய் என்று உருகும்போது நான் தரிசனம் தந்தால் என் சேவை பலத்தால் காமவிகாரம் நீங்கும் என்று அந்தர்தானமாகவே இருந்து, ஓ முனிசிரேஷ்டரே, நீர் இச்சித்தபடியே நுருவை கொடுத்தேன், சீக்கிரம் போய் உம்முடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று உரைக்க, உடனே இந்த முனிவர் தனக்கு பச்சை நிற பீதாம்பரமும் கௌசு ஆபரணங்களும் அடைந்ததே களிப்புற்று, பகதவனையும் குருகூதனையும் தனக்கு துவாரபாலகராய் வர நினைத்த மாத்திரத்தில் உடனே அவர்கள் இருவரும் வைகுந்த வாசலை காக்கும் துவாரபாலகரை போல் வடிவெடுத்து அவர் பக்கல் அடைய, உடனே இந்த மகாத்மா வெகு அவசரத்துடன் அப்பட்டணத்தில் பிரவேசிக்க, அத்தருவாயில் தான் அவாக்கொண்ட வடிவழகி பூமாலையை கையில் ஏந்திக் கொண்டு விசாலமான சபாமண்டபத்தில் எழுந்தொழியிருக்கும் 56 தேசத்து அரசர் மையல் கொள்ள சபையில் நின்றிருப்பதைக் கண்ட இந்த யாழ்வல்லோன் அதிக ஆவலாய் அவள் அருகில் சென்று ஆயிரங்கண்ணனால் அரியணையை வரவழைத்து அதில் வீற்றிருந்து அடங்கா காமவிகாரத்தால் அவ்வரியை நோக்கி, நாணத்தை நீக்கி பூதலம் போற்றும் ஓம் ஆதரசே, நீ தவிர எனக்கு ஆதரவில்லாமையால் என்னை இக்கணமே காப்பாய், கடைக்கண்ணால் பார்ப்பாய், என்னை உன்னிரு கரங்களாலும் மார்பில் சேர்ப்பாய், என் மையலை தீர்ப்பாய் என்று இன்புள்ள வார்த்தைகள் அன்புடன் உரைக்க, அதை கேட்ட மோகனாங்கி காரூகவதனமுள்ள இவரை நோக்கி கலீல் என மந்தகாசம் செய்து மன்னர்கள் அருகில் செல்ல, இம்முனிநாதர் அவள் மேலிருக்கும் பேராசையால் அருகில் சென்று கரங்களை குவித்து நின்று, ஓ அழகு சுந்தரமே, ஆசை பெருக்கமே, உனக்குகந்த மணாளன் நானன்றி வேறொருவர் உண்டா? இல்லை இல்லை, ஆதலால் அன்புடன் எனக்கே மாலையிட்டு மகிழ்வடைய கடவாய் என்று அவ்வஞ்சியை பற்பல விதங்களாக கெஞ்சி கெஞ்சி கொஞ்சி கொஞ்சி வேண்டியும் வேண்டா, அம்மங்கை மேலுள்ள வாஞ்சையாலும் மாறனையும் கோரமான பத்திரத்தின் உபதிரவத்தாலும் அவள் மேல் விழுந்து ஆலிங்கனம் செய்து, ஓ பெண்ணே என்று கண்ணே, உன்னை வணங்கினேன், இப்போதே என்னை இணங்கவா என்று பலவந்தம் செய்ய, அம்மாது முனிந்து கடின வார்த்தைகள் ஆடி எட்டிப்போய் நிற்க, இவர் மோகாந்தகாரத்தால் பின்னும் அவளை பலவந்தம் செய்ய, அக்கன்னி இவர்க்கு அகப்படாமல் புறம்போக, இவர் அவள் பின் செல்ல அவள் அச்சமுற்று பல திக்குகளிலும் ஓடி, இவர் அவளை விடாமல் தொடர்ந்து ஓட, முடிவில் அப்பேதை ஓர் தடாகத்தில் குதிக்க, இவரும் அச்சரசில் குதிக்கப் போய் அவ்வாவியில் தெரியும் தன்னுடைய சாயையை பார்த்து, ஆஹா, நம்முடைய வதனம் யூகத்தின் வதனமாயிருப்பதனால் அல்லவோ இம்மோகனாங்கி வெறுப்புற்றாள், இது காரியத்தை ஆயிரம் சோதியனும் ஆயிரங்கண்ணனும் புலப்படுத்தாமல் தங்களும் கெக்கலி கொட்டி நகைத்து பங்கப்படுத்தினார்கள் அல்லவா என்று முனிவு கொண்ட மாத்திரத்தில் கேணியும் கன்னியும் பட்டணமும் ராஜர்களும் மாயமாய் மறைந்து காடரணியான மாத்திரத்தில், ஓவோ, நம்மை பகவான் சோதித்தார், நம்முடைய ஸ்திரமான மனத்தை பேதித்தார், இது தெரியாமல் அவர் மாயைக்கு உட்பட்டு தவநிலை கெட்டு சூரனும் சுனாசீரனும் கெக்கலி கொட்டி நகைக்கும்படியாக நேரிட்டதல்லவா என்று வெகுண்டு, ஓ கதிரவனே கரியவனே, நீங்கள் இருவரும் வான்ரதத்தில் மேல் மோகமாகி வானரங்களாகி ஒரு ஸ்திரீயை புணர்ந்து ஆயுள் பர்யந்தம் பயிராளிகளாய் போகக் கடவீர்கள் எனச் சாபமிட்டார். அது கேட்ட இந்திரனும் ஏழு பரியோனும் கைகுவித்து, ஓ மாதவனே, குற்றமில்லா எங்களுக்கு விபரீத சாபமிட்டீரே, இச்சாப நிவர்த்திக்கு ஏது உரை நிவர்த்திக்கு ஏது உரைத்து ஆட்கொள்ளுமையா என்று வணங்க, இந்த யாழ்வல்லோனுக்கு சற்றிய தயவிருந்து ஸ்ரீமன் நாராயணருடைய தரிசனத்தால் உங்களுக்கு இட்ட சாப நிவர்த்தியாம் என்று உரைத்து அனுப்பிவிட்டு, அன்று முதல் என்னை பிரியாமல் என் தரிசன பரிசன பலத்தால் நிஷ்காமியாயிருக்கின்றார் என்று திருவாய் மலர்ந்து, ஓ ஹரிபக்தனே ஜீவன் முக்தனே, எப்பேற்கொத்தவர்களும் மாயையை வெல்வது அரிது, இந்த மாயா விசேஷத்தினாலேயே பூர்வ ஜென்மத்தில் உன் மனைவிக்கு நீதி உரைத்தது போல இஜென்மத்தில் உன் தேவி உனக்கு விவேகம் உரைக்க நேரிட்டது. இப்படி மேல் கீழ் கீழ் மேலாக்குவது மாயையின் சுபாவமாம். இப்படி செய்வதே மாயையன்றி வேறே மாயை என்பது ஒன்று உண்டோ? அறிவுன்றி பூசிக்கின் சுத்த சூன்யமாய்ப் போகும் மாயையை கடக்க பிரம்மாதி தேவர்களாலும் கூடாது என்றறிந்த பகவான் திருவடிகளில் துளசிதாசர் வணங்கி, ஓ சுவாமி, உம்மையன்றி மாயை என்பது வேறொன்று உண்டாயிருக்க வஸ்து இரண்டா? பகவானே, சகல லோகங்களையும் சிருஷ்டித்து உமது மாயையில் அழித்து வாட்டுகிறவரும் நீரே, சகல ஜீவர்களையும் காம குரோதங்களில் பிரவேசிக்கச் செய்து பலவிதங்களாய் ஆட்டுகிறவரும் நீரே, விஷயானந்தம் துக்கமயமாயிருக்கவும் மேன்மேலும் இன்ப போகமாக காட்டுகிறவரும் நீரே, தம்ப முதல் சகல ஜீவராஜிகளுக்கும் எள் பிரமாணம் பிசகின்றி அவரவர்கள் வினைப்படி சுகதுக்கங்களை ஊட்டுகிறவரும் நீரே, சம்சாரமென்னும் நரகமேடையை விட்டு வெளிப்படாமல் ஞானக்கதவை பூட்டுகிறவரும் நீரே, பாப புண்ணியமென்னும் சுமை சுமக்கும் ஆளாக்கி மாட்டைப் போல் ஓட்டுகிறவரும் நீரே, ஆட்டுக்கடாக்களைப் போல ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து யுத்தம் செய்து இறக்கும்படியாய் மூட்டுகிறவரும் நீரே, பக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் பரமபாகவதர்களை சீக்கிரம் சீக்கிரம் பாதுகாக்காமல் என்னையின்றி காக்க வேறு தெய்வமில்லை என்கிற பெருமையை நீட்டுகிறவரும் நீரே. பக்தர்களின் மனம் நோகச் செய்யும் மாபாவிகளின் மனம் நடுங்க கோரரூபங்களை காட்டுகிறவரும் நீரே. நம்பின அடியாக்கு ஓர் இடையூறு வராமல் பாராட்டுகிறவரும் நீரே. நான் என்னும் அகத்தை சிகிச்சை செய்து மௌனமுற்றிருக்கும் பிரம்மஜானிகளுக்கு அகண்டானந்தத்தை ஈட்டுகிறவரும் நீரே என்று பற்பல விதங்களாக துதிக்கும் துளசிதாசரே பகவான் அன்புடன் பார்த்து மார்புடன் நினைத்து, அப்பா பக்தசிகாமணி, பரபிரம்மஜானி நீ அறியா மர்மம் ஒன்றுண்டோ? மாயை என்னையின்றி வேறுண்டோ? நீ ராமராமா என்று உரைத்து பராபரத்தை உணர்ந்த பரமசாதுவாச்சுதே, இனி மேலான பிரம்மானந்த லாபத்தை பெற்று சுகஜீவியாய் வழக்கடவாய் என்று ஆசீர்வாதம் செய்து இனி நாம் போகிறோம் என புகழ துளசிதாசர், ஓ தெய்வமே, பிரம்மஜானம் ஒருவர் போதிக்கப் பெற்றுக் கொள்ள வேண்டுமென்று வேதங்கள் முறையிடுகின்றதன்றி சுயேட்சையால் அறிதற்கு கூடாமையான பிரம்மஜானத்தை அடியேனுக்கு உபதேசித்து ஆட்கொள்ளும் சுவாமி என்று பணிய, பகவான் ஓ ஹரிதாசரே, என்றும் சிரஞ்சீவியாய் அநேக சாதுக்களின் சங்கத்திலிருந்து தேர்ந்த நவவியாக்கரண பண்டிதரான இந்த அனுமாரிடம் பிரம்மோபதேசம் பெற்றுக்கொண்டு ஆனந்தமாயிரும் என்று அறைய துளசிதாசர் மகாபாக்யம் என்று துதித்து தேவரீர் திருவிளையாடல்களில் எதை நூதனமாகச் செய்து பாராயணம் செய்தால் புத்தியும் பக்தியும் சித்தியும் முக்தியும் எளிதில் கிடைக்கும் என்று தொழ, பகவான் ஓ பரமபாகவதனே, ஜீவத்வமான தாசத்துவம் உடையோர்க்கு பக்தி விலாசமும் ஆத்ம தத்துவமான ஐக்கியத்துவம் உள்ளவர்களுக்கு பிரம்மஜானமும் முக்கியமாயிருக்கும். ஆதலால் தாசத்துவம் உள்ளவர்களுக்கு ஆனந்தம் வரச் செய்யும் என் திருவிளையாடலாகிய ஸ்ரீராமாயணத்தை முன்ஜென்மத்தில் தெய்வ பாஷையில் செய்தது போல இப்போது இந்துஸ்தானி பாஷையில் செய்து துளசி ராமாயணம் என பெயரிட்டு அநேகம் பேரை பாராயணம் செய்யும்படியாய் செய்து என் பதவியை அடையும்படியாகச் செய் என திருவாய் மலர்ந்து பல ஆசிகள் கூறி அந்தர்தானமானார். தேவரிஷிகள் ஜெய விஜய் பவா என்று அறிந்து தங்கள் தங்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். கேட்டீர்களோ சித்தர்களே என்று நாபாஜி சித்தர் பின்னும் சொல்லத் தொடங்கினார்.